அதாவது இந்திய அரசு கடல் மீன் தொழில் ஒழுங்குமுறை மற்றும் மேலாண்மை சட்டம் 2009 என்ற ஒரு முன்வரைவை கொண்டு வந்திருக்குது. அந்த முன்வரைவை பார்த்தோம்னா அது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ் உரிமையையும் அவர்கள் இதுகாலம் அனுபவித்து வந்த மரபு ரீதியான உரிமைகளையும் மீறுவதாக அது இருக்குது. பாருங்க, அந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கம் செயல்பாட்டிற்கு வந்தால் அது மீனவருடைய வாழ்வை ரொம்ப பாதிக்கும். மீனவர்கள் தாங்கள் இருக்கிற வாழ்விடங்களில் இருந்து ஒன்று அகன்று போக வேண்டியது இருக்கும், அல்லது வெளிநாட்டவர்களுக்கும் கப்பல்களுக்கும் அடிமைகளாக வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு தெரிந்ததும் நாங்கள் கூட்டுப்புலியில இருந்து பெரியசாமிபுரம் வேம்பார் கடற்கரை வரையில் உள்ள மீனவர்களிடம் இந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கத்தை எடுத்து சொல்லி இது மீனவருடைய வாழ்வை பாதிக்குதுன்னு சொன்னோம். அது எப்படி பாதிக்குதுங்கிறத ரெண்டு மூன்று உதாரணங்கள் மட்டும் நான் சொல்றேன். அதாவது கடல்ல 12 கடல் மைல் எல்லைக்குள்ளதான் மீனவர்கள் மீன் பிடிக்கணும். அப்படி மீறினா அவர்களுக்கு 9 லட்சம் ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு சிறை தண்டனையும் என்று இருக்கிறது. இதுல சிக்கல் என்னன்னா, இந்த 12 கடல் மைல் எல்லைக்குள் மீன்கள் இப்ப அதிகமாக இருக்கிறது இல்ல, அதை தாண்டி போனாதான் மீன்கள் பிடிக்க முடியும். அப்ப அப்படின்னா தாண்டி போற இடத்துல இந்த உள்நாட்டு மீனவர்களுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனா வெளிநாட்டு கப்பல்கள் அங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு உரிமம் கொடுக்கறாங்க. பாத்தீங்க, ரெண்டாவது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல மீன் பிடிக்க கூடாது. அப்படி மீன் பிடித்தா ஒவ்வொருவருக்கும் 25,000 ரூபாய் அபராதம். அதை எதிர்த்து கேட்டா 10 லட்சம் ரூபாய் தண்டம், 1 ஆண்டு சிறை தண்டனை. அப்போ எந்த காலத்துல எந்த வகையான மீனை எவ்வளவுதான் பிடிக்கலாம்னு சொல்லி இந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கம் இருக்குது. இதை மீறினா இந்த கடல்ல இருக்கிற அரசு அதிகாரிகள் படைகள்ல வர்றவங்க அவங்க தண்டன் விதிக்கலாம், அந்த மீன் கலத்தையும் பறிமுதல் செய்யலாம், மீனை வலையை எல்லாத்தையும் பறிமுதல் செய்யலாம். இது அந்த சட்டத்தினுடைய உள்ளடக்கமான சில விஷயங்கள். அதனால இதை எல்லா கிராமங்களுக்கும் மீனவ கிராமங்களுக்கும் எடுத்து சொல்லி December 10 ஒரு பெரிய அளவுல போராட்டம் வந்து நடத்தணும். ஏன் December 10 நாங்க தேர்ந்தெடுத்தோம்னா, அது அகில உலக மானிட உரிமை தினம். அந்த போராட்டத்தை தொடங்கி வைத்தவர் தூத்துக்குடி ஆயர் இவான் அம்ப்ரோஸ் அவர்கள். ஒரு 5,000 பேருக்கு மேலதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஒரு 25,000 to 30,000 பேர் போல் வந்திருந்தார்கள். ஆண்களை காட்டிலும் பெண்கள் ரொம்ப அதிக அளவுல அதுல பங்கேற்பு செய்தார்கள். இந்த போராட்டத்திற்கு அடுத்த நாள் தமிழக முதல்வரிடம் இருந்து ஒரு அறிக்கை வந்தது, தற்காலிகமாக இந்த வரைவானது வருகின்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எடுத்துக் கொள்ளப்படாது, அதில் சில சீர மாற்றங்கள் செய்து கொண்டு வரப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டத்தினுடைய ஒரு தாக்கம் விளைவு இது.
இப்ப இதுல திருச்சபையினுடைய நிலைப்பாடு என்ன?
திருச்சபையினுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவா, 1000 தொடங்கி வைத்து 1000 தான் முடிவு செய்து வைத்தார். அவர் இந்த மீனவ தொழிலாளர்களோடு நிற்கின்றார். மைய அரசினுடைய இந்த வரைவை அவர் எதிர்க்கின்றார் என்று வெளிப்படையாக அவரே வந்து தொடங்கி வைத்திலிருந்து தெரிகிறது. அவர் சொல்லுகிறார், இது எளியோருக்கு நற்செய்தி என்றால் இந்த ஏழைகள் பாதிக்கப்படும் போது இந்த மக்கள் பக்கம்தான் நான் நிற்க முடியும் என்பதுல ஆயர் ரொம்ப தெளிவா இருக்கிறார். இந்த கூட்டத்துல அந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள எல்லா குருக்களும் பங்கேற்றார்கள், துறவியர்கள் பங்கேற்றார்கள், ஏராளமான பொதுநிலையினர், கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும், மீனவர்கள் மட்டுமல்ல உள்நாட்டில் உள்ளவர்களும் பங்கேற்றார்கள்.
இன்னைக்கு மீனவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, குறிப்பா இந்த சுனாமிக்கு பிற்பாடு?
அதாவது சுனாமிக்கு முன்னால் இந்த மீனவர்கள் மற்ற உலகத்தால், உள்நாட்டு உலகத்தால் அதிகமாக அறியப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் ஒரு காலத்தில் இவர்கள்தான் இந்த உலக கலாச்சாரத்தை வளர்ப்பதிலே மிக முக்கியமான ஒரு பங்கை வைத்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடல் ஓரங்களில் வாழ்ந்தவர்களும் ஆற்று ஓரங்களில் வாழ்ந்தவர்களும் தான் பண்பாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆனா சுனாமி வருகின்ற காலம் வரை இவர்களை அதிகமாக யாரும் கண்டுகொள்ளவில்லை. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மிக அதிகமான புரதச்சத்தை தருபவர்கள் இவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்நிய செலாவணியும் இவர்கள் வழியாக வந்தது. 900 கோடி ரூபாய் 2007-2008 வந்திருக்கிறது இவர்கள் வழியாக. ஆனால் அரசு இவர்களை கண்டுகொள்ளாததற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், அரசு தரப்பில் அரசியலில் வலுவாக இவர்கள் ஒருங்கிணைந்து போராடக்கூடிய அளவுக்கு அரசியல் வலிமை படைத்தவர்களாக இல்லை. ஆனால் இப்போதுதான் அவர்கள் அணி திரளுகிறார்கள். சுனாமி சமயத்திலே இவர்கள் கண்டுகொள்ளப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் கண்டுகொள்ளப்பட்டது நீண்ட காலம் நீடிக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்போது சுனாமிக்கு பிறகு வந்த இந்த ஆவணத்தின் போது மீனவர்கள் எல்லாரிடமும் ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்ல முடியும்.
இப்ப இந்திய நடுவண் அரசினுடைய இந்த சட்ட மசோதாவை வேற மாநிலங்களில் இருக்கிற மீனவர்களும் எதிர்க்கிறாங்களா? அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு?
இந்தியா முழுவதும் இதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி தங்கச்சிமடத்துல ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அது இந்த மீனவர்கள் தான் அந்த கூட்டத்தை நடத்தினார்கள். இந்த மசோதாவை எதிர்த்தும் இலங்கையிலே நமது தமிழர்கள் மீன்பிடிக்க செல்கின்ற இடங்களிலே கச்சத்தீவில் இலங்கை அரசால் ராணுவத்தால் கடற்படையால் ஏற்படுகின்ற நிர்பந்தத்தை எதிர்த்தும் போராட்டம் நடந்தது. இந்தியா முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் 21ஆம் தேதி டெல்லியிலும் ஒரு பெரிய அளவில் போராட்டம் இருக்கும். 10ஆம் தேதிக்கு 2 நாட்களுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடந்தது. எனவே இந்தியா முழுவதும் கடற்கரை ஓரங்களில் உள்ளவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள்.
இந்தியாவில் கடற்கரையுடைய அளவு என்ன, மீனவ தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த கச்சத்தீவு பிரச்சனை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
இந்தியாவினுடைய மொத்த கடற்கரையினுடைய அளவு 8,000 என்று சொல்கிறார்கள். இங்க மீன் பிடிப்பவர்கள் 1.5 கோடி மக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது இந்த புள்ளி விவரம் இவ்வளவு துல்லியமானது என்று சொல்லவில்லை, இப்படி சொல்லப்படுகின்றது. அரசு தரப்பிலும் பல்வேறு கணிப்புகள் இருக்கின்றன. இந்த மீன்பிடி தொழிலாளர்கள் என்பவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவரை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்படாத ஒரு இனமாக இருந்திருக்கிறார்கள். ஏன் அவர்கள் ஒருங்கிணைக்கப்படவில்லை என்று கேட்டால், இந்தியா முழுவதற்கும் பதில் சொல்ல முடியாவிட்டாலும் கூட, இந்த தூத்துக்குடி கோட்டாறு மறைமாவட்டத்தில் உள்ள கடலோர மீனவர்களை பார்க்கும்போது இதற்கு ஒரு காரணம் சமூக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவர்கள் மிக அதிகமாக சமயம் சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். எல்லா தேவைகளுக்கும் சமயத்தை சார்ந்தும் சமய தலைவர்களை சார்ந்தும் இருப்பதால் இவர்கள் அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அடுத்து கச்சத்தீவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கச்சத்தீவானது 1974-76களில் இந்திரா காந்தி ஆட்சியில் இருக்கும் போது கச்சத்தீவானது இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது. ஆனால் இவ்வாறு கொடுங்குள்ள மக்களையும் குறிப்பாக மீனவர்களையும் இவர்கள் கலந்து ஆலோசித்ததாக நமக்கு தெரியவில்லை. அந்த கச்சத்தீவை அவ்வாறு கொடுக்கும் போது இது 2.5 பக்கம் ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, 1, கச்சத்தீவில் தமிழர்கள் மீன் பிடித்து கொள்ளலாம். 2, வலைகளை அவர்கள் அங்கே உலர வைத்துக் கொள்ளலாம். 3, ஆண்டுக்கு ஒருமுறை அந்த அந்தோனியார் திருவிழாவை கச்சத்தீவிலே இவர்கள் சென்று நடத்தலாம் என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி இன்றைக்கு சிங்கள இராணுவமானது, நான் நேரிலே சென்றிருந்தேன், அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அங்க ஒரு பொது விசாரணை இருந்தது. அந்த பொது விசாரணையின் போது என்னையும் ஒரு நீதிபதியாக அங்கே அழைத்திருந்தார்கள். சமூக ஆய்வாளர் என்ற முறையிலே வந்து பார்த்தால், இந்த தமிழர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டதை, அடித்து முடமாக்கப்பட்டதை, சுட்டு கொல்லப்பட்டதை, ஏறக்குறைய 350 பேருக்கு மேல சுட்டு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் பல 100 பேர் வந்து காணாமல் போயிருக்கின்றார்கள். வலைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கேயும் ஒரு கேள்வி என்னவென்றால், இவ்வளவு பெரிய நாடு இந்தியா, இந்த நாடு ஏன் இந்த இலங்கை அரசுக்கு இவ்வாறு பணிய வேண்டும் என்பது ஒரு மர்மமாகவே இன்று வரை இருக்கிறது. வணக்கம், நன்றி.